சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறினார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
Thank you. பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஒன்று சாமுவேலின் புத்தகம் 17 அதிகாரம் அநேகருக்கு மிக தெளிவாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த தாவீது கோலியாத் சரித்திரத்திலே மனிதனுடைய தைரியத்தை விட மேலான காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவன் கூட தேவனுக்கேற்ற இருதயத்தை உடையவனாய் இருக்கிறான் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் கோலியாத்திற்கு பயந்து வெட்கப்பட்டபடியினாலே தாவீது அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு செல்லவில்லை. அவன் சேனைகளின் தேவனாய கர்த்தரை தூஷித்தபடியினாலே கோலியாத்துக்கு எதிராக சென்றான். அவ்வாறு அவன் கோலியாத்துக்கு எதிராக செல்லும்பொழுது தேவன் மேலே தனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்தான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்பொழுது நாம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திப்போம். 2 வசனங்களை பாருங்கள். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது மீண்டுமாக தங்கள் நீண்ட நாள் எதிரிகளான பெலிஸ்தரோடு யுத்தம் செய்யப்போகிறார்கள். வசனம் 3, பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. இரண்டு படைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது. யுத்தத்திற்கு செல்வதா வேண்டாமா, யார் செல்வது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் இடையிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இப்பொழுது பெலிஸ்தர்கள் தான் முதலாவது யுத்தத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள் வசனங்கள் 4-5. அப்பொழுது காத் ஓரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். ஒரு முழம் என்பது 18 அங்குலமாயிருக்கும் என்றால் கோலியாத் 9 அடி 9 அங்குல உயரமுள்ளவனாயிருந்தான். கூடைப்பந்து விளையாட்டிலே முக்கியமான ஒரு இடத்திலே நின்று விளையாடக்கூடியவன். நிச்சயமாகவே பெலிஸ்தியர்களின் யுத்த வீரர்கள் கோலியாத் ஒரு பக்கமும் மற்றொரு இஸ்ரவேலன் ஒரு பக்கமும் யுத்தம் செய்தால் யுத்தத்தின் முடிவு தெரிந்துவிடும் என்பது போல எண்ணி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 7-8 வசனங்கள். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 செக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். ஒவ்வொரு நாளும் கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருந்தான். இப்படி 40 நாட்கள் யாராவது ஒருவர் தனியாக என்னோடு யுத்தம் செய்ய வரும்படியாய் அவன் அழைப்பு கொடுத்தான். ஆனால் ஒருவரும் வரவில்லை. தாவீதினுடைய சகோதரர்கள் சேனையிலே பணி செய்து வந்தபடினாலே அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக தாவீதும் அங்கே வந்தான். இவ்வாறு கோலியாத் சவால் விட்டதை குறித்து ஒருவரும் செயல்படாமல் இருந்தது தாவீதுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவனுடைய சகோதரர்கள் தாவீதை வீட்டிற்கு அனுப்பி வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவன் செல்லவில்லை. தாவீது யுத்தத்திற்கு செல்ல விரும்புகிறான் என்பதை சவுல் கேள்விப்பட்ட பொழுது தன்னுடைய யுத்தத்திற்கான வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து வைத்தான். ஆனால் தாவீது சிறுவனாயிருந்தபடியினாலே இதை உடுத்துக்கொண்டு நான் யுத்தத்திற்கு செல்ல முடியாது என்று களைந்து விட்டான். அருமையானவர்களே, இந்த இடத்திலே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் யாராக அழைக்கவில்லையோ அப்படிப்பட்ட ஒருவராக இருக்க நாம் உட்படக்கூடாது. அதேபோல ஆண்டவர் நம்மை எதை செய்ய அழைக்கவில்லையோ அதை செய்யவும் நாம் உட்படக்கூடாது. ஒரு கவனையும் கல்லையும் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கும் பொழுது ஒரு பட்டயத்தை நாம் பயன்படுத்த முற்படக்கூடாது. நீங்கள் பேசும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் நீங்கள் பேசுங்கள். பாடும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் நீங்கள் பாடுங்கள். இந்த அநேகர் கவனும் கல்லும் பயன்படுத்தும் பழக்கமுள்ளவர்களாய் இருந்தாலும் பட்டயத்தை பயன்படுத்த முற்படுகிறார்கள். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 40 வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். தாவீது 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்த பொழுது சிலர் நினைக்கிறார்கள், ஒன்று தவறிவிட்டால் மற்றவைகளை பயன்படுத்த அவன் அப்படி எடுத்தான் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, தாவீது குறி தவறுவதே இல்லை. அப்படியென்றால் ஏன் 5 கூழாங்கற்களை எடுத்தான்? இதற்கான விடை இரண்டு சாமுவேலின் புத்தகம் 21:22 இருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 Samuel 21:22. இந்த நாலு பேரும் காத்தூரிலே ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். கோலியாத்திற்கு 4 குமாரர்கள் இருந்தார்கள். எனவே அந்த தகப்பனார் கொலை செய்யப்படும் பொழுது அந்த 4 பேரும் யுத்தத்திற்கு வருவார்கள் என்று தாவீது எதிர்பார்த்தான். எனவேதான் அவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். 1 Samuel 17:45-47 பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்.
நானோ நீ நிந்தித்த
இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். இந்த சரித்திரத்தின் மீதி பகுதியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. கர்த்தர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார். அவன் கோலியாத்தை கொலை செய்தான். இந்த யுத்தம் கர்த்தருடையது, எனவே கோலியாத் தாவீதின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டான். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு பிரியமானோர்களே. இந்த கோலியாத் நமக்கு எதிரியாக இருக்கும் உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சவுல் சாத்தானை நமக்கு காண்பிக்கிறான். தாவீது இயேசு கிறிஸ்துவிலே இருக்கும் ஒரு விசுவாசியை பிரதிபலிக்கிறான். 1 Yohan 2:15 யோவான் சொல்லும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று மிக தெளிவாக எச்சரிக்கிறார். ஏனென்றால் ஒருவன் உலகத்தை சிநேகிப்பான் என்றால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல. அருமையானவர்களே, தாவீதிற்கும் சிம்சோனுக்கும் உரிய வேறுபாட்டை நீங்கள் சற்றே எண்ணி பார்த்தீர்களா? சிம்சோன் பெலிஸ்தர்களை நண்பர்களைப் போல பாவித்தான். அவர்களிலே ஒரு பெண்ணை அவன் விவாகம் செய்தான். தாவீது கோலியாத்தை எதிரியாக பாவித்தான். இந்த உலகத்தின் வழிமுறைகள், காஸ்மோஸ், உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் திட்டங்களையும் கல்வி திட்டங்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. இது ஒரு விசுவாசியின் எதிரியாக இருக்கிறது. நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய உற்சாகம் தரும் ஒரு காரியம் என்னவென்றால், தாவீதனுடைய விசுவாசம் இந்த ராட்சசனான கோலியாத்தை சந்திக்கவும் அவனை வீழ்த்தவும் போதுமானதாயிருந்தது. எனவேதான் 1 Yohan 5:4 சொல்லும்பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். எரிகோவுக்கு மேலே யுத்தம் செய்ய சென்றபொழுது யோசுவா இந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். அவரும் யுத்தம் கர்த்தருடையது என்பதை அறிந்து கொண்டார். தாவீதும் இந்த உலகத்திலே மக்கள் யுத்தத்திற்கு பயன்படுத்தும் ஆயுதங்களை தான் பயன்படுத்த முடியாது என்பதை அறிந்திருந்தான். தனக்கு சொந்தமான ஆயுதத்தையும் தன்னுடைய வழிமுறையையுமே, அதாவது கர்த்தர் அவனை பயிற்றுவித்து வந்த காரியங்களையே பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான். பிரியமான விசுவாசியான சகோதரனை சகோதரியே, நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தையே பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது 1 Samuel 18 கடந்து செல்கிறோம். 1 வசனத்தை பாருங்கள். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் தாவீதோடு பேசிக் கொண்டிருக்கிறான். யுத்தம் முடிந்த பிறகு சவுல் தாவீதை அழைப்பித்தான். ஏனென்றால் அவன் செய்த செயலுக்காக அவனை பாராட்ட வேண்டும் என்று எண்ணினான். சவுல் தாவீதனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது சவுலின் மகனான யோனத்தான் அங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது என்று பார்க்கிறோம். இந்த இருவருக்கும் இடையிலே உண்டான உறவானது மிக அற்புதமானது. பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் மிக அதிகமாக நேசிக்கும் பொழுது அதை நாம் சிறப்பாக சொல்லுவோம். ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே இருந்த அன்பானது வேறு எந்த ஒரு காரியத்தோடும் ஒப்பிடப்பட முடியாதது. 2 ஆண்கள் உண்மையான நண்பர்களாய் இருக்க முடியும். விளையாட்டையோ மற்ற எந்த ஒரு நேரப்போக்கான காரியத்தையோ சேர்ந்து அவர்கள் அனுபவிக்க முடியும். அவர்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியும். யோனத்தான் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். தாவீதனுடைய தைரியத்திற்காகவும் தாவீது கர்த்தர் மேலே வைத்திருந்த நம்பிக்கைக்காகவும் அவனை நேசிக்கிறான். 1 Samuel 18:2 சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். இப்பொழுது தாவீது பொதுமக்களிடையே அறியப்பட்ட ஒருவனாயிருக்கிறான். இந்த நிலையிலே தொடர்ந்து அவன் வாழ்நாள் முழுவதும் இருக்கப் போகிறான். 1 Samuel 18:3 யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். இந்த இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கை தொடர்ந்து இருவரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்து கொண்டார்கள். இவர்கள் தாங்கள் கண்டுகொண்ட நட்பை போல வேறு எங்கும் காண முடியாது என்பதனாலே இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 18:4 யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சாதாரண ஒரு விவசாய வீட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவன். எனவே பொதுவான இடங்களுக்கு செல்லக்கூடிய சிறந்த உடை அவனுக்கு இல்லை. எனவே யோனத்தான் தனக்குரிய சிறந்த உடையையும் பட்டயத்தையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். 1 சாமுவேல் 18:5 தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீதுக்கு இருந்த சிறப்பான குணநலனினாலே சமுதாயத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாகிறான். தாவீது உண்மையாகவே சிறந்த ஒரு மனிதன். ஜனங்கள் வெளிப்புறமாக அவனை பார்த்தாலும் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். தாவீது வெளிப்புறமாக பார்ப்பதற்கும் உள்புறமாக பார்ப்பதற்கும் சிறந்தவனாய் காணப்பட்டான். இவ்வாறு நான் கூறுவதனாலே அவன் பாவமற்றவன் என்று கூறவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை உடையவனாயிருந்தான். அதாவது எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். எனவே ஜனங்கள் அவனை நேசித்தார்கள். 1 சாமுவேல் 18:6-9 வாசிக்கிறேன். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இந்த பெண்கள் பாடிய புதிய பாடலை சவுல் விரும்பவில்லை. ஜனங்கள் தாவீதை ஏற்றுக்கொண்டபடியினாலும் ஜனங்கள் அவனை பாராட்டுவதனாலும் சவுல் மிகவும் பொறாமை கொள்கிறான். இப்பொழுது எப்படியாவது அவனை அழித்து அவனை இருக்கும் இடத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று சவுல் யோசிக்கிறான். ஜனங்கள் தாவீதை அதிகமாக நேசிக்க துவங்கிய பொழுது சவுல் ஆரம்பத்திலே தன்னோடு இருந்தது போல நட்பரவோடு இல்லை என்பதையும் அறிந்து கொள்கிறான். 1 சாமுவேல் 18:10 மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இது நாடகம் போன்ற ஒரு காட்சியாயிருக்கிறது. தாவீது சுவர் ஓரமாக இருந்து சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்கிறான். சவுலின் கையிலோ ஒரு ஈட்டியை வைத்து அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். சவுலுடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஒருவேளை தாவீது ஊகித்திருக்கலாம். இதை அவன் கவனிக்கும்பொழுது சில தவறுதலான கம்பியை மீட்டியிருக்கலாம். ஆனால் திடீர் என்று சொல்லி சவுல் ஈட்டியை தாவீதை நோக்கி எறிகிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 18:11 அப்பொழுது சவுல் தாவீதை சோரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். நிரந்தரமாக தாவீதை ஒழித்துவிட வேண்டும் என்றே சவுல் விரும்புகிறான். தாவீதோ தன்னை நோக்கி வந்த ஈட்டிக்கு விலகி தப்பிக் கொள்கிறான். உடனே அந்த இடத்தை விட்டு நகண்டு விடுகிறான். எவ்வளவு துரிதமாக அந்த இடத்தை விட்டு அகல முடியுமோ அவ்வளவு துரிதமாக அரண்மனையை விட்டு அவன் கடந்து போய்விடுகிறான். 1 சாமுவேல் 18:15-16 அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். இப்பொழுது தாவீது தேசத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவனாயிருக்கிறான். எப்படி தாவீதை விளப்பண்ணலாம் என்பதை குறித்து சவுல் யோசிக்கிறான். அதற்கு ஒரு சிறந்த வழிமுறையையும் திட்டமிடுகிறான். பெலிஸ்தீர்களோடு கூட தொடர்ந்து யுத்தம் செய்தால் தன்னுடைய மகளான மேராவை அவனுக்கு மனைவியாக கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறான். யுத்தத்திற்கு அடிக்கடி சென்றால் எப்படியாவது அவனை கொலை செய்து விடலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இதை 19 பார்க்கிறோம். இப்பொழுது தனது இளைய மகளை தாவீதுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஏன் இவ்வாறு செய்யும்பொழுது தாவீது தனது குடும்பத்திற்குள்ளேயே இருப்பான், நினைத்த நேரத்திலே அவனை பிடித்து கொண்டு விடலாம் என்பதற்காகவே அவ்வாறு செய்கிறான். ஆனால் தாவீது மீகாளை நேசித்தான் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை தாவீது பலரை திருமணம் செய்தான் என்று நீங்கள் குறை கூறலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே அவன் திருமணம் செய்த பெண் சரியானவள் அல்ல. சூழ்நிலையினாலே அவன் மாட்டிக்கொண்டான். 1 Samuel 18:20 பாருங்கள். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. இங்கே மீகாள் தாவீதை நேசித்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற அன்பு அது அல்ல. அவன் ஒரு வீராதி வீரனாய் இருந்தபடினாலே அதற்காக அவள் அவனை நேசித்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அவன் கர்த்தருக்காக உற்சாகமாயிருந்தபொழுது அவனை அவள் கேலி செய்கிறாள். 1 Samuel 19:20 அதிகாரங்களிலே தொடர்ந்து சவுல் தாவீதை கொல்ல முயற்சிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோனத்தான் தாவீது தப்பிக்கொள்ள உதவி செய்கிறான். 1 Samuel 19 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற முதல் பகுதி தாவீது ஒழுக்கப்படுத்தப்பட்டான் என்று சொல்லலாம். தனிப்பட்ட விதத்திலே சவுல் தாவீதை கொல்ல முயற்சி எடுக்கிறான். பின்னர் வெளிப்படையாகவே தாவீது கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறான். இவ்வாறு அவனை கொலை செய்ய முற்பட்டதற்காக சிறிது காலங்கள் அவன் மனம் திரும்பியது போல காணப்பட்டாலும் சவுலினுடைய மரணம் வரைக்கும் தாவீதின் வாழ்க்கையானது ஆபத்தான நிலைமையிலேயே இருந்தது. இவ்வாறு அவன் தப்பி வாழ்ந்த காலங்களிலே சுமார் 10 ஆண்டுகள் ஒரு மிருகத்தை வேட்டையாடியது போல தாவீது வேட்டையாடப்பட்டான். ஒரே இடத்திலே தங்காமல் பல இடங்களுக்கு அவ்வப்பொழுது அவன் கடந்து சென்றும் குகைகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் தங்கிக் கொண்டு அநேக பாடுகளின் மத்தியிலேயும் தனிமையின் மத்தியிலேயும் வாழ்ந்தான். என்றாலும் அவன் தேவனாலே பரிசோதிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். இந்த முழு பயிற்சியையும் சிறப்பாக அவன் எடுத்துக் கொண்டபடினாலே இஸ்ரவேலின் சிறந்த அரசனாகிறான். சொல்லப்போனால் உலகத்திலேயே உன்னதமான அரசனாகவும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாகவும் உருவெடுத்தான். இந்த கடினமான நாட்களிலே தாவீது மிக உன்னதமான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். 1 Samuel 19:2 பாருங்கள். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உமை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். யோனத்தான் தாவீதை அரண்மனையை விட்டு வெளியே போக முடியாத சொல்லுகிறான். ஏனென்றால் அவனுடைய ஜீவன் ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறது. இப்பொழுது சவுல் வெளிப்படையாகவே தாவீதை கொலை செய்ய முற்படுகிறான். ஆனால் யோனத்தான் அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறான். 1 Samuel 19:3-4 நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே. யோனத்தான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். தகப்பனாரோடு பேசி பார்க்க போகிறான். சவுலும் யோனத்தானும் வயல் வெளியே போகிறார்கள். அப்பொழுது யோனத்தான் சவுலினிடத்திலே, தாவீது உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான், உங்களை பின்பற்றும் உண்மையான மனிதருள் அவன் ஒருவன், அப்படியென்றால் ஏன் அவனை கொலை செய்ய முற்படுகிறீர்கள் என்று கேட்கிறான். 1 Samuel 19:5-7 வரை பாருங்கள். அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதனால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன்போல அவனுடைய சமூகத்தில் இருந்தான். சவுல் தனது மகன் சொன்னதை கவனிக்கிறான். இப்பொழுது தாவீது மீண்டுமாக அரண்மனைக்குள்ளே வருகிறான். தன்னுடைய ஜீவன் ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறது என்பதை அறிந்தபடியினாலே இப்பொழுதும் பதஷ்டத்தோடையே தாவீது காணப்படுகிறான். 1 Samuel 19:8 மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். இப்பொழுது தாவீதனுடைய வெற்றியை குறித்து சவுலினுடைய எண்ணத்தை பாருங்கள். 1 Samuel 19:9-10 கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். மீண்டுமாக தேவனால் வரவிடப்பட்ட அந்த அசுத்த ஆவி சவுலை பற்றிக் கொள்ளுகிறது. தாவீதை கொலை செய்ய அவன் முற்படுகிறான். இப்பொழுது தாவீது சவுலின் இந்த கொலை வெறியை உணர்ந்து கொள்கிறான். சவுல் தாவீதை சுவரோடு வைத்து குத்திவிட முற்பட்டான். தாவீது சவுலின் மகளை திருமணம் செய்திருந்தாலும் தனது உயிருக்கே மிகுந்த ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்கிறான். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, தாவீது கோலியாத்தின் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் நம்மை எந்த பணிக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த பணியிலே நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். கோலியாத் உலகத்தைப் போல நமக்கு இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமாக சின்ன காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் அவரை விசுவாசித்து நாம் நடப்போம் என்றால், அவரை சார்ந்தே நாம் ஜீவிப்போம் என்றால், நாம் உலகம் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும். உலக ஆசைகளோ பண ஆசைகளோ உலகத்தின் சிற்றின்பங்களோ நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் மேலே உள்ள விசுவாசத்தினாலே பூரணமாய் நாம் சார்ந்து கொள்ளலாம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருந்தாலும் அதை குறித்த பெருமையான எண்ணம் அவனுக்கு இல்லை. வைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவன் மனத்தாழ்மையோட வாழ்ந்து வந்தான். அவனுடைய இருதயம் கர்த்தர்க்கேற்ற இருதயமாய் இருந்தபடினாலே அந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் கர்த்தர் அவனை காத்துக் கொண்டார். தாவீதும் எந்த முறுமுறுப்பும் செய்யாமல் கர்த்தருடைய கரத்திலே பொறுமையுள்ளவனாய் காணப்பட்டான். என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, என்னுடைய தெருவிலே என்னை மக்கள் இவ்வாறு பேசுகிறார்கள், என்னுடைய அலுவலகத்திலே என்னை மக்கள் இவ்வாறு பேசுகிறார்கள், என்னுடைய ஆலயத்திலேயும் கூட மக்கள் என்னை குறித்து இப்படி பேசுகிறார்கள் என்று குறைபட்டுக் கொள்கிறவர்களே, உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் தாவீதோடே இருந்த கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். உங்கள் செய்கைகளில் எல்லாம் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாக அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக கவனத்தோடு வாழ்வீர்கள் என்றால் கர்த்தரே உங்கள் பாதுகாவலராய் இருப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:6. நீதிமொழிகள் 10:6.